திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: திருக்குறளில் முப்பொருள் உண்மை. வழங்குபவர் குளித்தலை மாணிக்க வாசகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அப்படி அந்த முப்பொருளையும் பத்தி சொல்றாரு. அந்த முப்பொருள் உண்மை என்பது நம்முடைய சைவ சமயத்துலதான் சிறப்பாக சொல்லப்படுகிறது. அது இன்னும் ஒரு கருத்து என்னவென்றால், சிவபெருமானுக்கு தான் அந்த எட்டு குணம் சொல்லப்படுகிறது. வேறு சமய கடவுளுக்கு எட்டு குணம் அதிகமாக சொல்லப்படுவதில்லை. அதில் திருக்குறளுக்கு சிறப்பாக உரை வகுத்தவர் நம்முடைய பரிமேலழகர். பரிமேலழகர் பாரெல்லாம் நல்லாவின் பாலாமோ, வள்ளுவர் பாரிலுள்ள நூலெல்லாம் வள்ளுவரிசை நூலாமோ. நூலில் பறித்த உரையெல்லாம் பரிமேல் அழகன் திரித்த உரையாமோ தெளி என்பது ஒரு பாடல். நூல்னா வள்ளுவர் செய்த நூல்னா சிறந்த நூல். அதுக்கு உரை வந்து பரிமேல் அழகர் செய்த உரை. அவர் ஒரு சிறந்த இலக்கிய புலமை பெற்றவர், நல்ல ஆராய்ச்சி அறிவு பெற்றவர், தமிழ் வடமொழி ஆகிய இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவர். அவருடைய உரை தான் எல்லாராலும் சிறப்பாக கையாளப்படக்கூடிய உரை, பரிமேல் அழகர் உரை. அதில் அவர் சொல்கிற போது, என் குணத்தான் அப்படிங்கிற இடத்துல அவர் சிவாகமத்திலே சொல்லப்பட்ட எட்டு குணங்கள் என்று எடுத்துரைக்கிறார். சிவாகமத்திலே சொல்லப்பட்ட என்கின்ற வார்த்தையை பரிமேலழகர் பிரயோகம் பண்றார். ஆகையினாலே சிவபெருமானுக்கு தான் எட்டு குணம் நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது. மற்ற கடவுளருக்கு ஒன்று ரெண்டு உண்டு, ஆனால் இந்த அளவுக்கு விரிவாக விஸ்தாரமாக சொல்லப்படவில்லை. சிவபெருமானுடைய எட்டு குணம் மற்ற எந்த கடவுளுக்கும் பொருந்தாது. இந்த சிவாகமத்திலே சொல்லப்பட்ட எட்டு குணம் இது சிவபெருமானை தவிர மற்ற எந்த கடவுளுக்கும் பொருந்தாது. அது என்ன என்றால், தன்வயத்தன் ஆதல். தன்வயத்தன், தன்வயத்தன் என்றால் சுதந்திரமாக இருப்பவன். சிவபெருமான் தான் எப்போதும் சுதந்திரமாக இருக்கக்கூடியவர். மற்ற எல்லாரும் பரதந்திரர்கள், ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கும். அது எதன் மூலமாக தெரிகிறது என்றால், அவன் ஆடுகின்ற அந்த தாண்டவத்தின் மூலமாகவே தெரிகிறது. சுதந்திரமாக ஆடுகின்ற அந்த தாண்டவம் இருக்கிறது. அதில் உமாபதி சிவாச்சாரியார் சொல்றார், அவன் ஆடுகின்றான் என்று சொன்னால் அவன் யார் சொல்லி ஆடினான்? அவன் சொல்லி ஆடக்கூடியவனா? அப்படி இல்லை, தானே சுதந்திரமாக நடிப்பானே அன்றி ஒருவர் சொல்லி ஆடக்கூடியவன் அல்ல. உயிர்களெல்லாம் ஆடும், ஆட்டுவுக்கு ஆடும், அவன் தானே ஆடுவான். ஆட்டுவித்தால் ஆறொருவர் ஆடாதாரு, இது ஆன்மாவினுடைய தன்மை. சிவபெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் எல்லாரையும் ஆட்டு விற்பான், தானே ஆடக்கூடியவன். அதனாலே தன்வயத்தன், சுதந்திரமாக. தூய உடம்பினன். தூய உடம்பு என்றால், இப்ப நமக்கு வந்த உடம்பெல்லாம் வினையினாலே வந்த உடம்பு. இது அசுத்த மாயா புவனத்திலே அசுத்த மாயையினாலே உண்டாக்கப்பட்ட இந்த உடம்பு. இந்த உடம்பினுடைய இலக்கணம்னா திருப்புகளிலே பார்த்தால் நன்றாக விளங்கும். பட்டினத்தாறு நிறைய சொல்லியிருக்கார். நம்முடைய தேகம் சிவபெருமானுடைய யாக்கை எப்படிப்பட்டது என்றால், அருளினாலே திருமேனி கொள்ளுகிறார். அருள் திருமேனி, கற்பனை கடந்த சோதி கருணையே வடிவமாக. பெரிய புராணம், அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பு அது ஒரு மேனியாக கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமைய. கந்த புராணம். அதனாலே அவன் கருணையினாலே திருமேனி எடுத்துக்கொள்ளுகிறான், அருளினாலே திருமேனி எடுத்துக்கொள்ளுகிறான். தூய உடம்பு சுத்தமாயா தேகம், அவனுக்கு இருக்கிற உடம்பு ஒளி வடிவம். நமக்கு இருக்கிற உடம்பு இந்த மாதிரி தசை மாம்சம் ஊன் தசையினாலே உண்டாக்கப்பட்டது, நரம்பு எலும்பு. சுவாமிக்கு ஒளி வடிவமான ஞானமயமான திருமேனி சிவபெருமான். அதனால தூய உடம்பினன் ஆதல். மூன்றாவது இயற்கை உணர்வினன். இயற்கை உணர்வு என்றால் தானே அறிகின்ற, முதல்ல சொன்ன தானே அறிகின்ற அந்த உணர்வு பெற்ற. சுவாமிகிட்ட போய் சில பேர் வேண்டாங்களே, எனக்கு அது வேணும் இது வேணும். வேண்டா, வேண்டினாலும் வேண்டாமல் இருந்தாலும் அவனுக்கு தெரியும். கோயிலுக்கு போற போதே இவன் எதுக்காக வர்றான், என்ன கேட்க போறான், இவனுக்கு எப்ப கொடுக்கணும், எதை கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் அவருக்கு முன்னமே லிஸ்ட்ல இருக்கும். நம்ம போய் சுவாமி எனக்கு வந்து இந்த பரீட்சையில் பாஸ் பண்ணணும், சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், ஆண் குழந்தை பிறக்கணும், வீடு கட்டணும், உத்தியோகம் வரணும், இதெல்லாம் நம்ம கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆகையினால மாணிக்க பாஸ்கர் சொன்னார், வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்டத்தக்கது அறிவோயினி. என்ன நமக்கு வேணுமோ அது அவனுக்கு தெரியும். சுவாமிகிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே வேண்டினாலும் வேண்ட முழுதும் தருவோயினி. ஒருத்தர் வந்து இப்ப தவம் செய்து வேண்டுகிறார்கள், சில முனிவர்கள் அசுரர்கள்லாம் சுவாமிய கேட்கறாங்க, வரம் கேட்கறாங்க. அப்படி வரம் கேட்கிற போது முழுவதும் தரக்கூடியவர் யாரு? சிவபெருமான். மற்ற தெய்வங்களாலே அப்படி முழுவையும் தர முடியாது. வேண்ட முழுதும் தருவோயினி அப்படின்னு திருவாசகம். அதனாலே எல்லாம் அறிகின்றவன் யார்? சிவபெருமான் ஒருத்தர். மற்ற அந்த கந்தபுராணத்துல அம்பாளும் உணர்த்தினால்தான் உணர்கின்றாள் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றார் கச்சியப்பர். மற்ற பிரமா முதல் நாராயணர் முதலாக அனைத்து உயிர் வர்க்கங்களும் அறிவித்தால் அன்றி அறியாது. சிவபெருமான் ஒருவனே அறிவிக்காமல் தானே உணர்கின்றவன். இயற்கை உணர்வினன் ஆதல், அதற்கு மேல முற்றும் உணர்தல். தானே அறிகின்ற பொருள் எல்லாம் அறியுமா என்றால் எல்லாம் அறியும். உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் என்ன நினைக்கின்றன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அனைத்தும் உணர்பவன், அதான் முற்றும் உணர்தல். இப்ப நமக்கு ஓரளவு தெரியும், ஓரளவு தான் உணர முடியும். கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால் எல்லாம் அறிகின்றவர். ஓரளவு தான் நமக்கு தெரியும். இப்ப எனக்கு வந்து கந்த புராணம் படிச்சிருக்கேன்னா கந்த புராணம், திருவிளையாடல் புராணம் அதிகம் தெரியாது. ஒருத்தர் பெரிய புராணத்துல வல்லவரா இருப்பார், ஒருத்தர் சாஸ்திரத்திலே வல்லவரா இருப்பார். அப்படி ஆன்மாக்கள் அந்தந்த அளவு உடையது. சிவபெருமான் அனைத்தும் உணர்பவர், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன். இப்ப நாம இயல்பாகவே பாசத்தோடு கூடியிருக்கிறோம். பாசம் எப்படிப்பட்டது என்றால் உயிருக்கு இயல்பு, உயிரினுடைய இயல்பே பாசத்தோடு கூடியிருத்தல். உயிர் வேறு பாசம் வேறு என்றாலும் ஒன்றாக இருக்கிறது. உயிரோடு நெல்லுக்கு உமி இருப்பது போல, தவிடு இருப்பது போல, உமி வேறு அரிசி வேறு, அது மேல இருக்கிற தோல் வேறாக படைக்கப்பட்டது ஒன்றாகவே இருக்கு. நெல் விளைகிற போது அதுல உமி, மேலே மூடி இருக்கப்பட்ட அந்த தோல், இதெல்லாம் இயல்பாகவே உண்டு. முளை, தவிடு, உமி, இதெல்லாம் இயல்பாகவே இருக்கிறது. அதே போல ஆன்மாவிற்கு இயல்பாகவே ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மூன்று பாசங்களும் இயல்பாகவே இருக்கிறது. இயல்பார் அந்த பாசம் என்பது இயல்பாக கூடியிருக்கக்கூடிய அனுபவம். சுவாமி எப்படிப்பட்டவர் என்றால் இயல்பாகவே அந்த பாசத்திலிருந்து விடுபட்டவராக இருக்கிறார், விமுக்தர். இயல்பாகவே பாசத்திலிருந்து அவர் இயல்பாக விடுதலை பெற்றிருக்கிறார். விடுதலை பெறவில்லை, விடுதலையாகவே இருக்கிறார். எப்போதும் சுதந்திரம், சர்வ சுதந்திரம். நாம எப்போதும் அடிமை. அதுக்கு அடுத்தது வந்து பேரருள் உடைமை. பேரருள் என்றால் அளவில்லாத அருள். அருள் நமக்கு தெரியுது, கொஞ்சமா தெரியுது. சிவபெருமானுடைய அருள் நமக்கு தெரியுதா? தெரியுது. அருள் தெரியுதா? தெரியுது. எவ்வளவு தெரியுது? ஒரு அளவு தான் தெரியும். இப்ப நம்ம சுவாசிக்கிறமே காற்று, அது யாருடைய அருள்? சிவபெருமானுடைய அருள். நமக்கு கிடைச்ச உணவு யார் கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தது. தூக்கம் யார் தர்றது? சிவபெருமான் தான் தூங்க வைக்கிறார். அதனால இதெல்லாம் அவனுடைய அருள். அந்த அருள் நமக்கு ஓரளவு தெரிகிறது. சுவாமியினுடைய அருள் வந்து அளவில்லாத அருள். நம்முடைய வினை காரணமாக அந்த அருளை அனுபவிக்க முடியவில்லை. இது அப்படியே திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்றார், கடலினுள் நாய் நக்கி ஆங்கு உன் கருணை கடலினுள் விடலறியேனை விடுதிகண்டாய். சிவபெருமானுடைய அருள் எப்படிப்பட்டது என்றால் கடல் போன்றது. அதிலே நாம் எவ்வளவு அனுபவிக்கிறோம்? கடலிலே நாய் சென்று அதை சுவைத்தால் எவ்வளவு சாப்பிடுமோ அது போலதான் நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு மாணிக்க வாசகரே சொல்றார். நமக்கெல்லாம் அது அந்த அருள் இருக்கிற இடமே தெரியல. கடலினுள் நாய் நக்கி ஆங்கு உன் கருணை கடலினுள் விடலறியேனை விடுதிகண்டாய் என்பது நீர்த்தல் விண்ணப்பம். ஆகையினாலே அவனுடைய அருள் பரிபூர்ணமாக எங்கும் நிறைந்து முழுவதுமாக வற்றாமல் முற்றாமல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய அருள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, குறைவதில்லை, பெருகி கொண்டே இருக்கு. ஆன்மாவினுடைய வினைக்கு தக்கவாறு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். அப்படி அந்த அருள் எப்படிப்பட்டது என்றால் பேரருள் உடைமை. அதன் பிறகு முடிவில்லாத ஆற்றல். முடிவில்லாத ஆற்றல் என்றால் அந்த அவனுடைய சக்தியானது முடிவு கிடையாது, வரம்பில்லாத ஆற்றல், எதையும் அவராலே சாதிக்க முடியும். ஆற்றல் இருப்பவன் தானே ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். அவனுடைய ஆற்றல் வந்து முடிவற்ற ஆற்றல். அதுக்கு மேல வரம்பில்லாத இன்பம், வரம்பு இல்லாத நிரந்தரமான பேரின்பம் அவனுடைய இன்பம். இது எல்லாம் சிவபெருமானுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற உயிர் வர்க்கங்களுக்கு, தாய் வயிற்றிலே பிறந்து இறக்கின்ற மற்ற தெய்வங்களுக்கு இந்த இலக்கணம் பொருந்தவே பொருந்தாது. சிவபெருமான் ஒருவனுக்கு மட்டுமே இந்த இலக்கணம் பொருந்தும். எட்டு குணம், தன்வயத்தனாதல், தூய உடம்பினனாதல், இயற்கை உணர்வினன், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், நீங்கியிருத்தல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல், வரம்பில் இன்பம், இதெல்லாம் நம்ம சிவபெருமானுக்கு மட்டும்தான் உரிய குணம். இதை வந்து திருவள்ளுவர் எண் குணத்தான் அப்படிங்கிற வாக்கியத்தினாலே சிறப்பித்து சொல்கிறார். கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை அப்படின்னு சொல்றார். இப்ப ஒருத்தருக்கு வந்து கண் இருக்கிறது ஆனால் பார்வை இல்லை, கண்ணாடி போட்டும் தெரியல, எழுத்து தெரியவில்லை. அப்ப கண் இருந்தும் இல்லாதது போல, கண் இருந்தும் அவருக்கு பார்வை இல்லை. இன்னொருத்தருக்கு காது நல்லா இருக்கு, காது வடிவம் இருக்கிறது, காதில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் சொன்னால் கேட்கல, சத்தம் கேட்கல. அப்போ காது இருக்குது, செவிட்டு காது. அதுபோல இந்த தலை இருந்து சிவபெருமானை வணங்கவில்லையானால் இந்த தலை இருந்து இல்லாதது போல ஊனமுடையது. அதுதான் ஞானசம்பந்தர் சொன்னார், அவ்வினை கிவினை யாம் என்று சொல்லும் அகதறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனம் என்று. ஊனம் என்றால் எது? கடவுளை வணங்கவில்லையானால், சிவபுண்ணியம் செய்யவில்லையானால் அந்த தேகம் ஊனமுடையது. எப்படி காது இருந்தும் கேட்கும் திறன் இல்லையானால் அதனால் எந்த பயனும் இல்லையோ, அதுபோல இந்த தேகம் இருந்து சிவபெருமானை வணங்கவில்லையானால் இந்த தேகமும் அப்படி ஊனமுடையதே அப்படிங்கிறார். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை அப்படிங்கிற அருமையான திருக்குறள். ஏன்னா நம்முடைய இலக்கியம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். அதை நம்முடைய தேவாரத்திலே சம்பந்த பெருமானும் சொல்றார், கேளா செவியெல்லாம் ஆமாத்தூர் அம்மானை, கேளா செவியெல்லாம் கேளா செவி காணா கண் அப்படி சொல்றார். அப்படி இந்த எட்டு குணத்தை பற்றி சொல்றார். சரி, நம்முடைய திருமுறையிலே மாணிக்க வாசக சுவாமிகள் இந்த எட்டு குணத்தை பற்றி சொல்லியிருக்கார். திருவாசகத்தில் எட்டு குணத்தை சொல்கிறார். எப்படி என்றால், எக்கிமார் 64 வரை எண்குணம் செய்த ஈசனை. எண்குணம் செய்த ஈசனை, எண்குணம் என்றால் அந்த பட்டமங்கையில் 64 மகளிர் இயக்கி பெண்களுக்கு தன்னுடைய எட்டு குணத்தை கொடுத்தாராம். எட்டு குணம் தான் சிவமாக ஆக்குதல், சிவனுடைய அருளை பெற்ற, சிவ சாயுத்தியத்தை பெற்ற ஆன்மாக்களுக்கும் சிவனுக்கு உண்டான எட்டு குணம் வரும். அதைத்தான் அந்த இயக்கிமார் 64 வரை எண்குணம் செய்த ஈசனை, எண்குணம் செய்த ஈசனை என்று மாணிக்க வாசகர் இந்த எட்டு குணத்தை பற்றி பேசுகிறார். எட்டு கொண்டார் தம்மை தொட்டுக்கொண்டேன் என்றார், விட்டார் உலகம் என்று உந்திவர என்பதும் திரு உந்தியார். திரு உந்தியார் என்று ஒரு ஞான சாத்திரம் இருக்கிறது. அதில் எட்டு கொண்டார் தம்மை, எட்டு கொண்டார் தம்மை தொட்டுக்கொண்டேன் என்றார். அப்படின்னா என்ன, எட்டு கொண்டார்னா சிவபெருமானுக்கு எட்டு கொண்டார் என்று, அட்டமூர்த்தங்களாக இருக்கிறார் என்று ஒரு அர்த்தம், எட்டு குணமுடையவராக இருக்கிறார் என்று ஒரு அர்த்தம், எட்டு குணங்களை உடையவர், அதுதான் விசேடம். எட்டு குணங்களை உடைய சிவபெருமானை தொட்டுக்கொண்டே நின்றார். அப்படி அங்க தொட்டுக்கொண்டே நின்றவர் என்ன செய்வார்கள், இந்த உலகத்தை விட்டு விடுவார்கள். இந்த உலகத்தையே தொட்டு கொண்டிருக்கிறோம், அங்க தொட முடியாது. எட்டு கொண்டார் தம்மை தொட்டுக்கொண்டே நின்றார், விட்டார் உலகம் என்று உந்தீவர, வீடே வீடாகும் என்று உந்தீவர என்பது திரு உந்தியார் என்ற ஒரு ஞான சாஸ்திரம் சொல்லுவார். ஆகையினாலே இந்த திருக்குறள் நம்முடைய சைவ சமயத்திற்கு மிக முக்கியமானது. சிவபெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் எண்குணத்தான் என்பது அந்த திருக்குறள். அதற்கு மேல தனக்குவமை இல்லாதான் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றார். தனக்கு உவமை இல்லாதான் அப்படின்னு ஒரு வாக்கியம். தனக்கு சமானம் என்பது கிடையாது. சமான ரகிதம் விபும் என்று வடமொழியில சொல்லுவாங்க. சமான ரகிதம் விபும், விபும் என்றால் சிவம். சிவத்துக்கு சமானமான தெய்வம் இன்னொன்று கிடையாது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி என்னும் தவன சடைமுடி தாமரையார் என்பது திருமூலர் சொன்ன திருமந்திரம். அந்த அந்த திருவாசகத்தில் உவமைக்கின் மின்னையொப்பாய் அப்படிங்கிறார். சமான யாரை சொல்லணும் தேடி பார்த்தாரா மாணிக்க வாசகர்? சிவனுக்கு சமானமாக யாரும் இல்லை, சிவனுக்கு சமம் சிவன்தான் என்று அவர் பேசுகிறார். அந்த ஒப்பு உவமை இல்லாத சிவபெருமானை பற்றி சொல்கிற போது திருவள்ளுவர் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிந்து. மனக்கவலை தீரணும் அப்படின்னா யாரை சேரணும்? தனக்கு உவமை இல்லாதவனாக இருக்கிற சிவபெருமானை சேரணும். தனக்கு அவனுக்கு சமானம் கிடையாது. அதனால அப்ரமேயர் என்று அவருக்கு பேர். அப்ரமேயம் என்றால் உதாரணம். சிவபெருமானுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியாது. அவர் தேனை போல இருப்பாரு அப்படின்னா அது முழுமையா பொருந்தாது. அவர் வந்து பேரொழியாக இருக்கிறார் அதுவும் பொருந்தாது. அவருக்கு இப்படின்னு சொல்ல முடியாது. இப்படியன் இன்னத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுவனார். இன்னத்தன்மையன் என்று எழுத முடியாதவனாக இருக்கிறான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, இன்னத்தன்மையன் என்று எந்தறிவுண்ணா எம்மானை என்பது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தேவாரம். அதனாலே ஒப்பு உவமை சொல்ல முடியாத பெருமான் நம்முடைய சிவபெருமான். அதை திருவள்ளுவர் வந்து தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. அந்த இறைவனை சார்ந்திருக்கிற போது நமக்கு கவலை இருக்காது. உலகத்தை சார்ந்திருக்கிற போது கவலை வரும். உலகத்தை நினைக்கிற போது என்ன வரும்? ஒரு கவலை வரும். அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. ஏனென்றால் உலகம் குறையுடையது. எல்லாரும் குற்றம் உடையவர்கள். ஒவ்வொருத்தர் நினைக்கும் போது ஒவ்வொரு குற்றங்கள் மனசில் தோணும். அதனால உலக சார்பு இருக்கிற வரைக்கும் மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கும். உலகத்தை கடந்து சிவபெருமானை நினைக்கிற போது நமக்கு துன்பம் இருக்காது. அப்போ அதுதான் அப்பர் பெருமான் சொல்றார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். நாமார்க்கும் குடியல்லோம், உலக தொடர்பு இல்லை. நமனை அஞ்சோம், அங்கு யமனுடைய தொடர்பு இருக்கா, அங்கேயும் இல்லை. நரகத்தில் இடர்படும், இரண்டு வினையும் இல்லை, ஆனால் நரகம் போக மாட்டோம். நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோமல்லோம். சிவபெருமானை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடிய அந்த நிலை எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட் இங்கே வந்து ஜனாதிபதி பக்கத்தில் நிற்கிற ஒரு பெரும் பேரு மாதிரி. ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. சிவபெருமானை சார்ந்தவர்களுக்கு இன்பம்தான், என்றைக்கும் துன்பம் கிடையாது. இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஏன் தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் அச்சங்கவன் குளையோர் காதில் கோமார்க்கே நாமென்றும் மீளாடாய் கொய்மலர்ச்சே வடியினையே குறுகினோமே. அங்கே சேர்ந்து விட்டோம் ஆகையினாலே எங்களுக்கு துன்பம் இல்லைனார். சேரக்கூடிய எங்கே நிலையான இன்பம் இருக்கிறதோ அந்த இடத்திலே சேர்ந்து விட்டோம். அங்கே சேர்ந்தபடியினாலே எங்களுக்கு துன்பம் இல்லைனார். அதைத்தான் திருவள்ளுவர் தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்று, மற்ற எல்லாருக்கும் துன்பம் வரும் என்று அந்த திருக்குறள் கருத்தை தேவாரத்தில் நாம் காண்கிறோம். அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார். இது போன்று கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அந்த சொல்ல நம்முடைய திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார். அதிலே வந்து இப்படியான சிவபெருமானை பற்றி அற்புதமான செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார். அது சம்பந்தமாக இன்னும் சித்தாந்தத்தோடு நாளை நிறைய சிந்திக்க வேணும். பாலறிவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைவன் கற்றதனால் ஆய பயன் என்புள். பாலறிவன் நற்றால் தொழாரெனின் கற்றதனால் ஆய பயன். படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு வினாவை போட்டார். படிக்கிறதுனால என்னையா பயன்? பாலறிவன், பாலறிவன் என்றால் இயற்கையாகவே பேரறிவுடைய சிவபெருமான். பாலறிவன் சிவன், பால் என்றால் ஒளியின் அர்த்தம். இயற்கையாகவே சிவபெருமானுக்கு நீண்ட அப்படின்னு அர்த்தம், பேரறிவு என்று அதுக்கு இன்னொரு பொருள். அப்படி இயற்கையாகவே பேரறிவு மிக்க பரம்பொருளாயிருக்கிற அந்த சிவபெருமானை வணங்கவில்லையானால் நீ படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னார். வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், சாஸ்திரம், தோத்திரம், பூகோளம், வானவியல் சாஸ்திரங்கள், கணிதம், கலை, இத்தனை நூறும் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? சிவபெருமான வணங்கல் என்ன? அதை சேக்கடார் என்ன விளக்கமா சொன்னார், உள்ள நிறை இவர் எதிர்மறையா கேட்கிறாரு, சேக்கடார் நேர்மறையா சொல்றார். சிறுத்தொண்ட நாயனார் எல்லாம் படிச்சாராம். சிறுத்தொண்ட நாயனார் கல்வியன், பெரிய கல்விமான், பெரிய கட்டிக்காரன், 64 கலைகளையும் கற்றவர், அப்படிப்பட்டவர். உள்ள நிறை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்று அவற்றின் தெள்ளி வடித்து அறிந்த பொருள், இத்தனை நூலினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு தெரியுது. தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன் கடலில் செறிவென்றே கொள்ளும் உணர்வின் முன்பு கூற்றுதைத்த கடற்கு அன்பு பள்ளமடையா என்றும் பயின்று வரும் பண்பினார். இத்தனை நூலும் படிக்கிறதுனால என்ன பயன் என்றால், எவன் காலனை சங்காரன் செய்து தன்னுடைய பக்தனுக்கு அனுக்கிரகம் செய்தானோ அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருவடியிலே அன்பு செலுத்துவதுதான் இந்த கல்வியினுடைய பயன் என்று தீர்மானத்திற்கு வந்தார். இந்த திருக்குறளுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். ஆகையினாலே பாலறிவன் என்பது நம்முடைய சிவபெருமானுடைய திருநாமம். கற்றதனால் ஆய பயன் என்புல் வாலறிவன் நற்றால் தொழாரெனின், தொழுதறிந்தால் சிவபெருமானை வழிபாடு செய்தல். நற்றால், நற்றால் என்பது மலமாயா கண்மங்களிலிருந்து நீங்கிய திருவடி என்று அதற்கு அர்த்தம். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க பெருமான் நம்முடைய சிவபெருமான். நமக்கு கிடைத்த நூல்களெல்லாம் அப்படி மிக உயர்ந்த ரத்தனங்களைப் போல நூல்கள். இந்த திருக்குறள் என்பது திருமூலர் சொன்ன அந்த திருமந்திர கருத்துக்களை ஒட்டி இருக்கும். இன்னும் பல தலைப்புகள் திருமந்திரத்தில் இருக்கிற தலைப்புகளோடு ஒத்து போகின்றன. கொல்லாமை முதலான தலைப்புகள் இதெல்லாம் திருமந்திரத்தில் இருக்கிற அந்த தலைப்புகளோடு ஒத்து போகின்றன. நம்முடைய சமயாச்சாரியருடைய கருத்துக்களை அனுசரித்து அமைந்திருக்கின்றன. அதற்கு மேலே நம்முடைய வேதங்களிலே சொல்லப்பட்ட ரிக்கு யச்சூர் ஷாம அதர்வனின் வேதங்களிலே சொல்லப்பட்ட உண்மைகளைத்தான் திருக்குறள் எடுத்து இயம்புகிறது. வேதத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்களை திருவள்ளுவர் எடுத்துரைக்கிறார். அதில் நிறைய அதுக்கு ஆராய்ச்சியான கருத்துக்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனால தான் தமிழ் திருக்குறளை வந்து வேதம் என்று சொல்கிறது. பொதுமறை என்று நம்ம சொல்கிறோம். பொதுமறை என்று அதுக்கு ஒரு பேர் உண்டு. திருவள்ளுவருக்கு நான்முகனார் என்று ஒரு பேர் உண்டு. நான்முகன்னா பிரம்மா, நான்முகனார் என்றும் ஒரு பெயர் உண்டு. இப்படி பல்வேறு விதமான சிறப்புக்கள் அடங்கிய நூல் இன்றைக்கு எண்குணத்தான் தனக்குவமை இல்லாதான் அப்படிங்கிறத பற்றி சிந்தித்திருக்கிறோம். அதற்கு மேலே நம்முடைய சமயாச்சாரியர்கள், நம்முடைய சந்தான குரவர்கள், நம்முடைய நாயன்மார்கள், அருணகிரிநாதர் முதலான பெரியவர்கள் திருவள்ளுவரை எப்படி போற்றி இருக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்திகளையும் நாம் சிந்தித்தோம். நாளைக்கு வந்து பதியினுடைய இயல்பு இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம், நாளைக்கும் கொஞ்சம் சொல்லுவோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து பாசம், பசு பாசம் ஆகியவற்றினுடைய இயல்புகள் தன்மைகளை பற்றி நம்ம திருவள்ளுவர் வாயிலாக சிந்திக்க இருக்கிறோம். திருவள்ளுவரை பற்றி நம்முடைய சைவர்கள் நிறைய பேசிக்கொண்டே இருக்க வேணும் என்றால் அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். நம்முடைய இந்த வாழ்க்கைக்கும் வழிகாட்டுகிறது, அந்த வாழ்க்கைக்கும் வழிகாட்டுகிறது. அதில் வீடு பேர் உண்டா என்று ஒரு ஆராய்ச்சி, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதனால் வீடு பேர்த்தை பற்றி நல்லா சொல்லியிருக்கார். அதையும் நம்ம அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம். நம்முடைய சைவம் .org நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம் பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா சிவசிவா.